பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஹல்லேலூயா
பாராக
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாட்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 33-37 முடிய. மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும்போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லோருக்குமே சொல்லுகிறேன், விழிப்பாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை இந்த திருவருகை காலத்தினுடைய இந்த சிறப்பான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லோரும் புதிய ஒரு காலத்தை நம்ம கடந்து அடியெடுத்து வைக்கிறோம். மிக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நம்ம நம்புகிறோம். என்ன காலம் வந்தால் நமக்கு என்ன ஃபாதர், நம்ம உழைச்சி சாப்பிட்டா தான் நமக்கு வல்லமை, நமக்கு வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வயிறையே நினைத்து கலங்குகிற மக்களுக்கு மத்தியில் கடவுளையும் நினைப்பது தான் நம்மளுடைய படைப்பினுடைய அந்த ஆழமான ஒரு காரியம். நம்ம எதுக்கு கடவுள் படைக்கிறார், அந்த படைத்ததனுடைய அடையாளம் என்ன, இதை இதுக்காகத்தான் நம்ம கடவுளை பற்றியெல்லாம் நம்ம அடிக்கடி பேசுகிறோம். கடவுள் வந்து இல்லை எல்லாமே நம்மளுடைய சிந்தனையின்படி நம்மளுடைய எண்ணத்தின்படி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப எளிது. ஆனால் கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்று சிந்திப்பது தான் கடினமான காரியம். அதனால தான் இந்த கடினமான காரியத்திற்குள்ள நம்ம வருகிற ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த திருவருகை காலம் ஆங்கிலத்தில் அட்வென்ட் என்று சொல்லுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் கலர் கலராக மெழுகுதிரியெல்லாம் வச்சுருக்குறோம். ஃபாதர் அடுத்த அவருடைய கேசி ட்ரிச்சியில் வந்து அதை குறித்து சில விளக்கங்களை எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மெழுகுதிரியெல்லாம் என்ன சொல்லுது, எதுக்காக அதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு. இப்போ கேசி ட்ரிச்சி ஒரு நல்ல ஒரு இணையதளத்தில் ஒரு நல்ல ஒரு தளமாக தந்தையினுடைய பெருமுயற்சியால் அது வளர்ந்திருக்கிறது. உங்களுடைய பேராதரவு அது கண்டிப்பாக மறுக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. எல்லோரும் சொல்கிறது தான், யூடியூப் போடுறவங்களாம் சொல்லுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை அமுக்குங்க அப்படின்வாங்க இல்லையா. அதையே நாங்களும் சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை அமுக்குங்க. ஃபாதர் வந்து நிறைய முயற்சி எடுக்கிறாரு. நம்மளுடைய கத்தோலிக்க பாடல்கள், நம்மளுடைய கலைக்காவிரியில் வந்து முன்னாடி போட்ட அந்த பாடல்கள் எல்லாம் நிறைய ஓல்டு ட்ரெடிஷ்னல் சாங்ஸ் எல்லாம் அவங்க இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறாங்க. அப்போது அதை நமக்கு மட்டும் பலன் கொடுத்தா பத்தாது, நிறைய மக்களுக்கு அது பலன் கொடுக்கணும். அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் கையில் 10 விரல் இருக்கு இல்லையா, 10 பேருக்காவது நம்ம என்ன செய்யலாம், அதை அனுப்பி விட்டு அவங்க 10 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். 10 பேரும் பத்து இப்போ நிறைய ஒரு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, இதை 10 பேருக்கு பாஸ் பண்ணினீன்னா உனக்கு ஏதாவது நல்ல காரியம் நடக்கும். நான் பாஸ் பண்ணலை, ஏன் தெரியுங்களா? அதில் அது அந்த மாதிரி விஷயமா இல்லை அது. ஒருவேளை 10 பேருக்கும் பாஸ் பண்ணி எனக்கு ஒரு நல்ல காரியம் எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? யார் யாருக்கு என்னென்ன நடக்கணுமோ அவன் சொல்லியிருந்ததெல்லாம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, கல்யாணம் நடக்கும் உனக்கு அப்படின்னு. அதனால் நான் என்ன செய்யலை, அதை போடலை. இன்றைக்கி பல பேர் நிறையா நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. ஒரு கோயிலுக்கு ஒரு போனேன், போயிட்டு நல்ல ஜெபம் பண்ணிட்டு வெளில வந்தேன் பாருங்கள், அங்கே ஏதோ பேப்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க சார் அப்படின்னாங்க. நானும் உன்னை வாங்கிக்கிட்டேன். வாங்கிக்கிட்டு பார்த்தா மாதாவின் மகிமைன்னு போட்டிருந்துச்சு. அப்பா, ஏதோ மாதாவினுடைய மகிமையை அவங்க எழுதி வச்சுருக்காங்க போல இருக்குன்னு நானும் அப்படியே படித்தேன். இது காலேஜ் படிக்கும் கூட நடந்தது. அப்படியே படிச்சுட்டே வந்த பாருங்க, மாதா எனக்கு அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் வச்சான் பாருங்கள் எனக்கு ஒரு அப்பு சொல்லிட்டான். ஏன் இப்படி இதை படிச்சுட்டு தூக்கி போடக்கூடாது. இதை 100 பேருக்கு நீ என்ன செய்யணும், பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். கொடுக்கலன்னா அப்படி தான் ஒருத்தர் கசக்கி போட்டார், அவர் அடுத்த நாளே கந்தர்வ கோலம் ஆயிட்டார் அப்படின்னு என்னென்னமோ போட்டிருந்தாங்க. எனக்கு பயம் வந்து அதை மடித்து பையில் வச்சுக்கிட்டேன், தூக்கி போட மனசு வரல. ரத்தங்கக்கி செத்துருவேன்னு போட்டிருக்காங்க. வீட்டில் போய் வீட்டில் அப்பாட்ட கேட்கலாமா கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்னு ஒரே பயம். இதை கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவாங்க, உனக்கே தண்டை சோறு போட்டுட்டு இருக்கிறோம், ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற, நீ வேறு 100 பிரிண்ட் அடிக்க போறியா இதில் அப்படின்னு கேட்டு விடுவாங்களேன்னு ஒரு அப்போ ஒரு பெரிய கலக்கம் வந்தது. இந்த என்ன, ஒரு வாரமாக அந்த பேப்பரை எடுக்கிறதும் பார்க்குறதும் வைக்கிறதுமாகவே இருந்துச்சு, தூக்கி போடுறதா வேண்டாமா. அப்புறம் ஒரு நாள் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கசக்கி போட்டாங்க. இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கேன், ஒரு நாள் கூட ரத்தம் கக்குனதில்லை. அதனால் இது அந்த மாதிரியான அழைப்பா இல்லை பிள்ளைகளே. நிறைய பேர் இன்றைக்கும் பாருங்கள் வாட்ஸ்அப்லலாம் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இதை 100 பேருக்கு பாஸ் பண்ணு, இந்த கேண்டில் உன் வீட்டில் ஒளிமரம், அதெல்லாம் பொய்த்தனம். தயவுசெய்து அதை செய்யாதீங்க. ஆனால் இந்த ஒரு இது வந்து இப்போ நாங்கள் செய்ய அழைக்கிற ஒரு காரியம் வந்து இறையரசை நம்ம வந்து பரப்புறதுக்கான ஒரு தளமாக மாறிவிட்டது. இப்போ பாருங்கள், இந்த ஊடகம் தான் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வருது. அப்போ இந்த செய்தி நமக்கு இது எடுத்துகிட்டு போகணும். உங்கள் வழியாக 10 பேருக்கு போனால் யூஆர் நற்செய்தியாளர், நீங்கள் தான் அந்த எவாஞ்சலைசர் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் கால்டு எவாஞ்சலைசேஷன். இதுதான் நற்செய்தி பணி, இது ஒரு விதமான நற்செய்தி பணி. அதுதான் நம்ம செய்ய சொல்கிறோம். சார் நம்மளால் செய்ய முடியலைன்னாலும் நீங்கள் ஒரு 10 பேருக்கு இதை சொல்லி இதை பாருங்கள். இன்றைக்கி ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, அவங்க லண்டன்லேருந்து இது ஃப்ரான்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு சகோதரி இறந்துட்டாங்க, மிஸ்ஸஸ் சாந்தா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி தவறிட்டாங்க. அப்போது அந்த எனக்கு செய்தியை தெரியப்படுத்தின சகோதரி லாலி அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி தான் என்கிட்ட பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த சகோதரி தான் எங்களுக்கு இந்த உங்களுடைய யூடியூப் அனுப்பி இதை பாருங்கள் இதை பாருங்கன்னு. நான் முதல்ல பார்க்கல, ஆனால் நம் அவங்க சொன்னாங்க இதை பாருங்கள் பாருங்கன்னு. அப்புறம் பார்க்க துவங்கினோம். இப்போ எங்களால் அதை விட முடியல, இந்த திருப்பலிகளை விட முடியல. நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இது ஐக்கியப்படுவதற்கு இது உதவியாக இருக்குது. பாருங்கள், இந்த சகோதரி கண்டிப்பாக விண்ணகத்திற்கு போயிருப்பாங்க, ஏன்னா அவங்க நற்செய்தியாளராக இருந்தாங்க. இதோ தங்களால் முடிந்த அந்த ஒரு காரியத்தை 10 பேருக்கு கொடுத்துட்டு அவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. ஆகவே உங்களுடைய இந்த பணியையும் நீங்கள் இப்படியாக கடத்தி கொடுக்கணும். ஸோ 20,000 பேர் இருக்கிற ஒரு இடம், ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் 40,000 மாறணும். இப்படி தான் நம்மளுடைய அந்த எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கணும். நாம் வந்து சும்மா முடங்கி போயிடக்கூடாது. அதான் வார்த்தையை சொல்லுவாங்க பெரியவங்க, நீ முடங்கி கிடந்தால் சிலந்தையும் உன்னை சிறைப்பிடிக்கும். நம்ம ஆண்டவருடைய காரியத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம், சில காரியத்தை முன்னெடுக்க வேண்டும். ஆகவே உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வது என்னென்னா, சப்ஸ்கிரைப் டிங் பட்டன் அனுப்பணும், பெல் பட்டனை அமுக்கணும், அவ்வளோதான். இது அமுக்குனா மோட்சத்துக்கு போயிடுவோண்ணா ஃபாதர் அப்படின்னு கேட்காதீங்க. அமுக்கி விட்டு சும்மா உட்காந்துருந்தால் மோட்சத்துக்கு போக மாட்டோம். அமுக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும், காது கொடுத்து கேட்டு. ஆ சாமி 10 பேருக்கு அனுப்ப சொன்னார், அனுப்பிட்டேன்ப்பா நான் மோட்சத்துக்கு போயிடலாம், இல்லவே இல்லை. நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, விழிப்பா இன்னைக்கு சொல்கிறாரு பாருங்க, விழிப்பாயிருங்கள். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். இன்னைக்கு அதுக்கு தான் நானும் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறேன், அவருக்காகவே காத்திருப்பேன் அவரையே எதிர்பார்த்திருப்பேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற தலைப்பு, அவருக்காக காத்திருக்கணும், அவருக்காக அவர்னு அவரையே எதிர்பார்த்திருக்கணும். யார் அவர் நமக்கு தெரியும், யாரை பற்றி பேசுகிறோன்னு. அவர் தான் எல்லாம், நம்மை தேடி வந்தவர். தேடி வந்தவர் யார், இயேசு ஆண்டவர் தான். இந்த தெய்வம் பூமிக்கு நிறைய பேர் மெசஞ்சர்னு சொல்கிறாங்க. நோ, ஹீ இஸ் நாட் அ மெசஞ்சர். ஜீசஸ் இஸ் நாட் அ மெசஞ்சர். நமக்கு நம்மளுடைய உறுதியான வார்த்தை. இது வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுறது. ஒருத்தர் வந்து ஒருத்தர் காடு மாதிரி காடுன்னு சொல்லி ஒருத்தரை வச்சிருக்கிற இடத்துல போய் இன்னும் ஹீஸ் நாட் காடு, ஹீஸ் ஒன்லி எ சிம்பிளி சேஜ், ஒரு ஞானி அப்படின்னு நான் சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை காயப்படுத்துகிறாங்க. எப்படின்னா, ஏசு கிறிஸ்து ஒரு தூதராக வந்தார் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது நாமளும் அப்படி ஏற்றுக்கொண்டுகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தெளிவடையும், அவ்வளோதான். நம்ம சொல்கிறவங்களை குறித்து கவலைப்படலை, நாம் தெளிவாக இருக்கணும். அப்போது இயேசு சுவாமி எதற்கு வந்தார், போயிட்டு நான் வருவேன்னு சொன்னார். இதுதான் திருவருகை காலத்தினுடைய தேடல். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், கவனமாயிரு விழிப்பாயிரு. கதையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கார். இன்னைக்கு நச்செய்தி அதுதான். வேலைக்கு வேலைக்கார தலைவன் வந்து வேலைக்காரன்லாம் கூப்பிட்டு எல்லா வேலையும் பொறுப்பை கொடுத்துட்டு நான் போயிட்டு வரும்போது ஒழுங்காக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு போகிறாருன்னா வரும்போது பார்ப்பார். ஸோ அது மாதிரி கடவுள் என்ன செஞ்சுட்டு போயிருக்கிறாரு, விட்டுட்டு போயிருக்கிறார். அதனால் விழிப்பாயிருங்க அப்படின்னு. அட்வென்ட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அந்த ஆழமே அதுதான். அட்வென்ட்னா என்ன? சாதாரண மீனிங், யாரோ ஒருத்தர் வராருன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று வருது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நபருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஆட்னா டூ, வென்ட்னா வெனிரே அப்படிங்கிற ஒரு லத்தீன் வார்த்தையிலேருந்து வர்றது. டு கம் அப்படின்னு அர்த்தம். கம் வெனீரேனா கம்மிங். அப்போ டு கம் எந்த கம்மிங், யாரோ ஒரு பர்சனாலிட்டி, ஒரு முக்கியமான நபரை எதிர்நோக்கி காத்திருப்பதனுடைய அடையாளமாகத்தான் இந்த வார்த்தை அட்வென்ட் அப்படின்ட்டு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த அட்வென்ட்டுங்கிற காலத்தில் நாம் இந்த திரு வருகை அப்படின்னு தமிழ் படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக திருனா என்ன? ஒரு மதிப்புக்குரிய ஒரு காலமோ ஒரு நபரோ அல்ல ஒரு சூழலோ. திருன்னா ஒரு மதிப்புக்குரிய ஒரு அடையாளம் ஒன்று வர இருக்கிறது, வருகை. அதை தான் திருவருகை காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த திருவருகை காலத்தில் நாம் யாரையோ ஒருத்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்பதை உணர்வது. அதை தான் ஃபாதர் தோக்கு உரையில் சொன்னாங்க. நீங்கள் ஆண்டவருடைய அந்த வருகையை நோக்கி எதிர்பார்த்துக்கிறது எப்படி எதிர்பார்த்து? மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்துருக்கிற, அதுக்காக விழிப்பாக இருந்து எதிர்பார்த்துருக்கு. அதுதான் அவருடைய முன்னுரையில் அழகாக வைத்தார். ஸோ அதே போல் இன்றைக்கு நாமும் இந்த திருவருகை காலத்தில் எப்படி நம்மை தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போலேருந்து ஆரம்பிச்சிடணும். அதாவது இந்த கிறிஸ்மஸ் ஒட்டி வந்த உடனேயும் நான் வந்து ஏதாவது செய்யலாம் அப்படின்றது இல்லை. அதுக்கு தான் இந்த நான்கு வாரங்கள் நமக்கு கொடுக்கப்படுது. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இந்த வாரங்கள் எல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிடணும். என்ன செய்யலாம் இப்போவே குடும்பமாக கூடி நம்ம என்ன செய்யணும்? பிளான் பண்ணணும். தனிப்பட்ட விதமாக நம்ம பிளான் பண்ணணும். ஆரம்பத்திலேயே பிளான் பண்ணிடணும் நம்ம என்ன செய்யலாம் அந்த கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்மஸ் அன்னைக்கு 24ஆம் தேதி ராத்திரி பூசைக்கு போயிட்டு வருவீங்க. வந்தால் அப்படி அப்படியே 2 மணி ஆகிடும். வந்து படுக்க கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு விடிய காலம் 7-8 மணிக்கு எந்திரிப்பீங்க. அம்மா அடுப்படிக்கு போயிடுவாங்க வடை சுடுறதுக்கு, பொண்டா சுடுறதுக்கு. நம்மளாம் தூங்கி எந்திரிச்சு காபி போட்டு சாப்பிட்டு கூப்பிட்டுட்டு அப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடியாகும். அது முடிஞ்சிடும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சொல்கிறேன். அப்புறம் சாயந்தரம் ஒரு படங்கிடம் பார்த்து டிவி எல்லாம் பார்த்து ஜாலியாக இருந்துட்டு அன்னைக்கு போயிடும். பாருங்கள் இந்த மகிழ்ச்சி இவ்வளோதானா நம்ம மகிழ்ச்சி? யோசிச்சு பாருங்கள். அந்த கிறிஸ்மஸ் காலையில் துவங்கி சாயந்தரம் முடிஞ்சிடும், 25ஆம் தேதி போயிடும். நல்லா யோசிச்சிங்கன்னா அந்த ஒரு நாளுடைய மகிழ்ச்சி நம்மளுடைய நிறைவு அல்ல. அதற்காக முன்கூட்டியே நீங்கள் தயார் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. திருவிழா வரப்போது, கிறிஸ்மஸ் வரப்போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? அப்போ இந்த நாட்களில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது? கிறிஸ்மஸ் அன்னைக்கு 10 பிச்சைக்காரனுக்கு சோறாக்கி போட்டுருவோம், ஆள் கிடைக்க மாட்டான். ஏன்னா எல்லோரும் ஒரே முடிவு எடுத்தால் 10 வீட்டுக்காரனுக்கு எப்படி 100 பிச்சைக்காரன் கிடைப்பான்? ஒரு வீட்டுக்கு 10 பிச்சைக்காரன்னா அதனால் எல்லோரும் சாமியாரை முன்னாடியே புக் பண்ணி வைக்கிறான். சாமியார் வந்து இங்கேயும் போக மாட்டார் சாமி அப்படின்னு. தயவு செய்து செய்யுங்க, நல்ல குருக்களை எல்லாம் கவனிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நாட்களில் நம்ம யோசிக்கணும் திருவருகை காலத்தினுடைய அந்த காரியம் என்ன, நான் என்ன செய்யணும். வீட்டு அலங்காரம் பண்ணுறது ஓகே, இதெல்லாம் செய்யணும், கண்டிப்பாக செய்ய வேண்டியது தான். ஒரு அழகுபடுத்துறது, பிள்ளைங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கறது, கிரிப்பு கொண்டா செய்கிறது எல்லாம் வெரி குட், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் எது? அதுதான் சொல்கிறோம், ஆண்டவரையே நம்பி இருக்கிறோமா? முதல்ல அதை செக் பண்ணி பார்க்கணும். திருவருகை காலத்தில் ஆண்டவர் நம்மளை தேடி வரப்போகிறாரு. த செகண்ட் கம்மிங்னு சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் வரப்போகிற நாள் எப்படி இருக்க போகுது? பயங்கரமாக இருக்க போகுது. ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த பயங்கரத்தை சந்திக்கிறதுக்கு நம்ம தயார்படுத்தணும் இப்போவே. அப்போ நான் என்ன செய்யணும்? நன்மைத்தனத்தை விரிவாக்கணும். அப்போ என்னுடைய நன்மைத்தனம் எப்படி இருக்குது? நமக்கு ஏதாவது உடம்புல ஒரு மாதிரி இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னா உடனே போய் பிளட் செக்அப் பண்ணுறோம். அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு ஒயிட் செல்ஸ் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு ரெட் செல்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம், டபக்குன்னு அதையும் இதையும் வாங்கி அள்ளி போட்டு தின்னு அந்த ஹீமோக்ளோபினை ஏற்றுறோம், இதை தின்னு அதை தின்னு அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம சோதிச்சு பார்க்கணும், நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று குறைவாக இருக்குன்னு தெரிஞ்சால் அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். அதுதான் திருவருகை காலம். அதோட சாமியார் சொல்லிக்கிட்டே இருந்தாராம், தயாரிப்பின் காலம், தயாரிப்பின் காலம்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். பாருங்க, அவன் வீட்டில் போய் புள்ள போய் அம்மாவை திட்டினானா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, மூணு வாரம் ஆயிடுச்சு, மூணு வாரம் இன்னும் ரெண்டு ஒரு 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 வாரம் ரெண்டு வாரத்தில் கிறிஸ்மஸ் வரப்போகுது, நீ வந்து இன்னும் அப்படியே உட்காந்துருக்குறேன்னு என்னடா பண்ண சொல்கிற, சாமியாருக்கு இருக்கிற பொறுப்பு உனக்கு இல்லை அப்படின்னு பையன் திட்டுறான் அம்மாவை. அம்மாவுக்கு புரியல, என்னடா சொல்கிற அப்படின்னு. அவர் தயாரிப்பு காலம், தயாரிப்பின் காலம்னு எவ்வளவு சூசகமாக பேசுகிறாரு. நீ முறுக்குக்கு மாவாட்டினியா, அதிரசத்துக்கு மாவு பேசிஞ்சு வச்சியா, துணிமணி எடுக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் போட்டிருக்கிறியா பாருங்கள். உண்மைதான், அதையும் தயாரிக்கத்தானே வேணும். தயாரிப்பின் காலம் அப்படிங்கிறது வந்து முறுக்கு சுடுறதுலையும் அதிரசம் சுடுறதுலையும் போயிடக்கூடாது. இப்போல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது முறுக்கு சுடுறது எப்படின்னு, அதிரசம் சுடுறது தெரிய மாட்டேங்குது. நான்லாம் எங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டில் அதிரசத்துக்கு சட்டி மாவு இந்த பானையில் வந்து மாவு பனைஞ்சி வைப்பாங்க, துணி வெள்ளை துணி போட்டு மூடி பரணியில் வச்சுருப்பாங்க. நம்ம தான் எலி மாதிரி ஏறி அதில் ஓட்டையை போட்டு அந்த வெள்ளை துணியில், அதுவும் முழு பிரிச்சுலாம் எடுக்கக்கூடாது, அது பிரித்தது பிரிக்காமல் செய்யணும், ஒரு ஓரமாக ஓட்டையை போட்டு அப்படியே நோண்டி நோண்டி எடுத்துகிட்டு அவங்க எடுக்கும் போது வெறும் சட்டி தான் இருக்கும். அதெல்லாம் மகிழ்ச்சியின் காலங்களில் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. ஸோ அந்த மகிழ்ச்சியெல்லாம் வீட்டில் கொடுக்கணும், எல்லாத்தையும் கடையில் வாங்கி வாங்கி இருந்தால் தின்னு நம்ம வீட்டில் ரெண்டு செய்யுங்க, கூடி உட்காந்து செய்யுங்க, வீட்டுக்காரரும் நீங்களும் பிளான் பண்ணுங்கள் முறுக்கு எப்படி சுடுவது. அதான் வாட்ஸ்அப்பிலலாம் வருது, யூடியூப்லலாம் வருது, பாருங்கள். தட் இஸ் த ஹாப்பினஸ். அப்போது நம்ம ஒரு ஒரு குடும்பமாக கூடி வர்றது, ஒரு காரியத்தை செய்து மகிழ்ச்சி அடைகிறது, இதெல்லாம் வந்து மகிழ்ச்சி. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறோம், காசை தூக்கி போட்டு அவன் கொடுப்பான் தின்னு விட்டு, அது அப்புறம் சரிக்காது, உடனே மருந்து வாங்கி அதையும் ஊற்றிக்கோ. இது அதாவது எதையாவது செய்வது, அது நன்மைத்தனத்திற்கான அடையாளம். திருவருகை காலங்கிறது அதுதான். நீ உன்னை மட்டுமே நினைக்காத, கண்ணை திறந்து பாரு, ஆண்டவரை முதல்ல பாரு, ஆண்டவருடைய வருகைக்கு நீ தயார் பண்ணிட்டியால் முதல்ல பாரு. சோறு சாப்பாடையே குடிச்சு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், தொடக்க நூல் 49 யாக்கோபு தன் புதல்வர்களையெல்லாம் கூப்பிட்டு இவன் எப்படி இருப்பான் அவன் எப்படி இருப்பான்னு அந்த கோத்திரத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற போது, என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி, கூடி வந்து உற்று கேளுங்கள், யாக்கோபின் புதல்வர்களே உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், 18 இறைவசனத்தில் அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். நடுவில் ஒரு இடைச்செருகல் கொடுக்குறாரு, ஆண்டவரே உமது மீட்பிற்காக காத்திருக்கிறேன். பார்த்தீங்களா, அவர் பலருடைய காரியத்தை குறித்து பேசிட்டு வரும்போது அவருடைய மனசுக்குள்ளே இருக்கிற அவரை குறித்த ஒரு ஆசை என்னங்கிறதையும் வெளிப்படுத்துகிறாரு. ஆண்டவரே, அவனுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என் மனசுக்குள்ளே இருக்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உமது மீட்பிற்காக காத்திருக்கிறேன். இன்றைக்கி நாம் அப்படி காத்திருக்கிறோமா என்பதை இந்த நாட்களில் சிந்திக்கணும். திருப்பாடல் 13:13 சொல்லுகிறது, 131:3 சொல்லுகிறது, இஸ்ரேலே எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. திருப்பாடல் 137 சொல்லுகிறது, இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு, பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. மிகுதியான மீட்பு, ஒரு மீட்பு ரெண்டு மீட்பு இல்லை, உனக்கு இருக்கா உனக்கு இருக்கா அப்படி இல்லை, மிகுதியான மீட்பு. அதனால் அளவிட முடியாத பேரன்பு அவரிடத்தான் இருக்குது. அதனால தான் எதிர்நோக்குங்கிற வார்த்தையை நம்ம முன்னாடி வைக்கிறோம். இப்போ வருவாரா வரமாட்டாரா, நிறைய பேருக்கு அவர் வந்தால் என்னையா வராட்டினா என்னை அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன இல்லைங்க, எதிர்நோக்கு இல்லை. அப்போ பயந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் வருவார், பயத்தோடு இரு, ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டுது, தீமை செய்யாத, இதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இருக்கணும்னு நம்ம வரையறைக்கிறோம். இந்த வரையறைக்கு உட்பட்ட வாழ்க்கைக்கு வாழ விரும்பாதவங்க, எங்கேயா வரப்போகிறார் அவர், வருவாரா, எப்படி வருவாரா, எப்படி வருவாரான்னு கேட்பாங்க. அப்போ எங்கே அங்கே என்ன இல்லை, எதிர்நோக்கு இல்லை. எதிர்நோக்குங்கிறது என்னது, கண்ணால் காண்றது பேர் எதிர்நோக்கு அல்ல. பாருங்கள், ரோமையர் 4:18 சொல்லுது, உன் வழிமரபினர் எண்ணற்றவராக இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது ஆபிரகாமுக்கு. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு. பாருங்க, வழிமரபினர் எண்ணற்றவரா, எப்படி என்னவற்ற பைபிள் என்ன சொல்லுது, வானத்தை பாருன்னார் ஆண்டவர், வானத்தை ஆபிரகாம் பார்த்தார், வானத்தினுடைய நட்சத்திரத்தெல்லாம் என்னப்பா, என்ன முடியல, மணலை பாரு, இதை என்ன முடியாது, பிள்ளையே இல்லை, ஒரு வயசாகி போச்சு. அப்போ சொன்ன செய்தி, உன் வழிமரபை நான் எண்ணற்ற இனமாய் மாற்றுவேன், பெரிய இனமாய் மாற்றுவேன். அவருக்கு எப்படி சிரிப்பு வந்ததா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் என்ன சொன்னார்ன்னு பைபிள் சொல்லுதுன்னா, இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும். இது கடவுள் சொல்கிறது ஒரு 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 கேலி கூத்தாக இருக்கிற மாதிரி இருந்தாலும், அவர் என்ன செய்கிறார், அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்கள் இனங்களுக்கு தந்தையானார். இன்றைக்கும் நம்ம ஏன் ஆபிரகாம் அப்படின்னு ஐயாவை பேரை கூப்பிடுறோம் அப்படின்னா, அவர் தான் எனக்கு தந்தை, உனக்கும் தந்தை அவர் தான். உலகத்தினுடைய அந்த நம்பிக்கைக்கு தந்தை சொல்கிறோம், விசுவாசத்தின் தந்தை. தந்தை நோனி நம்ம உடனே உலகத்தின் பார்வையில் பார்க்கக்கூடாது, விசுவாசத்தினுடைய தந்தை. பாருங்கள், நம்முடைய வழி மரபு அங்கிருந்து தான் வந்துட்டுருக்கு. அப்போது அவர் என்ன செய்தாருன்னா, கண்ணால் பார்க்க முடியல, பின்னாடி பார்த்தா வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது, ஆனால் நம்பினார். பார்த்தீங்களா, அதுதான் இன்னைக்கு ரெண்டாவது வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதைத்தான் நம்முடைய இரண்டாவது வாசகத்தில் நம்முடைய பவுலடியார் வந்து கொரிந்தியர் மக்களுக்கு சொல்கிறாரு. இன்றைக்கி எல்லாம் பெருமையாக சொல்கிறாரு பாருங்களேன், கொரிந்து நகர மக்களை பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு என் கடவுளுக்கு என்று நன்றி செலுத்தினேன். நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்க பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வரானீர்கள். எல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறார், எல்லாம் நீங்கள் அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க, நாங்களும் அதையேத்தான் சொல்கிறோம். நீங்கள் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே இருந்திருக்கிறீங்களே, ஆண்டவருக்காக ஓடுனீங்க, ஏதோ அங்கங்கே கொஞ்சம் தப்பி போனாலும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே இருந்திருக்கிறோம். ஆண்டவருடைய இணை அந்த அன்பில் உறுதிப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆண்டவரை விட்டு விலகி போகலை, எங்கே தான் தப்பாக போனாலும் நீ ஓடி வந்துட்ட திருப்பி. அதுதான் முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாசகம், நம்ம எப்படியெல்லாம் பலவீனர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம இப்போ மட்டும் இல்லைங்க, அப்போலேருந்தே அப்படி தான், மனித குலம் இயல்பிலேயே தவறி போகக்கூடியது. அதைத்தான் முதல் வாசகத்தில் இசையா நூலிலிருந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், நீர் எவ்வளோ வல்லமையோடு இருந்தீர் எல்லாம் சொல்லிடுறாரு பாருங்க. நீர் சினமடைந்தீர், நாங்கள் பாவம் செய்தோம், நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எப்படி, அப்படியெல்லாம் சொல்கிறார் பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நாங்கள் தீமையினுடைய உருவமாகவே மாறி போயிட்டோம். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுங்களா, மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க, அவ்வளவு நெகட்டிவ் முதல் வாசகம் ஃபுல்லாக நெகட்டிவ். அந்த நெகட்டிவ்குள்ள அப்படியே ஒரு சந்தில் சிந்து படுற மாதிரி எசையா என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு ஒரு நல்ல விஷயத்தையும் உள்ள சொறி விடுறாரு. ஆண்டவரே, மோசமான ஆள் தான் ஆண்டவரே என்ன, ஆனால் கொஞ்சமாக உங்களை நினச்சிக்கிட்டே இருந்தோம் இல்லையா, அதுக்காகவாவது நீங்கள் எங்களை விட்டுடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு பெரிய ஐசத்துக்கு வைக்கிறாரு பாருங்க. உன் பெயரை போற்றுவார் எவரும் இல்லை, உமை பற்றி கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை, முகத்தை நீ மறைச்சிட்டீங்க, தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர் எல்லாம் சொல்லிட்டு, நீங்கள் என்ன தான் அடித்தாலும் அப்பா நீங்கள் தான் எங்கள் அப்பா, ஆயினும் ஆண்டவரே நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண் நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கைவேலைப்பாடுகள். பாருங்க, இதுதான் நம்மளுடைய உணர்வு. எசையா இறைவாக்கினருடைய உணர்வு தான் நம்ம உணர்வாக இருக்கணும். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, தப்பி போயிட்டோம், வந்துட்டோம், திருப்பி வரோம், நான் நல்ல பிள்ளையாக இருக்க விரும்புகிறோம், எங்களை ஏற்றுக்கங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்களேன், பிள்ளைங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது தப்பு தப்பாக பண்ணிடுவாங்க, டீச்சர் கிரிக்கிடுவாங்க, இதை அடிப்பாங்க அதை அடிப்பாங்க, அப்புறம் கடைசியாக எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு அடுத்த பக்கத்தை திருப்பி இனிமேல் ஒழுங்காக இதில் எழுது அப்படி சொல்லுவாங்க பாருங்களேன். அதே மாதிரி தான் இந்த திருவருகை காலம், இதுதான் வழிபாட்டு காலத்தினுடைய முதல் பகுதி. பாருங்கள், இன்றைக்கி ரோமை மிசலில் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்பத்தில் வரும் திருவருகை காலம். இன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா பொது காலம் நடுவில் எடுப்போம். இந்த திருவருகை காலத்தினுடைய பக்கத்தை மட்டும் நாங்கள் எங்கே எடுப்போன்னா ஆரம்பத்தில், புஸ்தத்தை இப்போ தான் முதல்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம அந்த வழிபாட்டினுடைய அந்த காலத்தில். அப்போ நம்ம கடவுள் என்ன செய்வார், புதுசாக எல்லாத்தையும் மாற்ற போகிறார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நான் உங்களோட இருக்கிறேன், நீங்கள் அந்த எதிர்நோக்கை வந்து உறுதிப்படுத்துங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில், பவுலடியார் சொல்றாரு, நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். உறுதி வேணும், அதுதான் நம்ம எதிர்நோக்குக்கு என்ன அடிப்படை தேவைன்னா உறுதி. ஆமா, நான் நம்புறது நடக்கும் அப்படின்னு நம்புறது, நான் நம்பி இருக்கிற இயேசு, நானும் ஒரு நம்ம யாரும் ஒரு நாளும் பார்த்ததில்லைங்க, ஆண்டவரை ஒருவரும் கண்ணால் கண்டதில்லை, கடவுளை நம்ம எல்லாம் நம்புறோம். ஆண்டவர் நம்ம உணர்வுகளோட பேசுகிறார். அதான் ஒரு முறை நான் அடிக்கடி சொல்லிட்டு ஆண்டவர் பேசினார்னோடனே ஒரு சகோதரருக்கு அது வருத்தமாகி போச்சு. ஆண்டவர் பேசுகிறார் பேசுகிறாருன்னு மற்றவங்க பேசுகிற மாதிரி நீயும் பேசுகிறியே அப்படின்னு நீங்களும் உணர்ந்தீங்கன்னா நீங்களும் பேசுவீங்க. அவன் பேசணும், ஆண்டவர் நம்மளோட பே அது உண்மையாக இருக்கணும். அவ்வளோதான், நான் சொல்கிறது பொய்யாக இருக்கக்கூடாது. சும்மா இல்லாத ஒன்றை போய் ஆண்டவரோட நான் வந்து இப்போ தான் மூணாவது வானத்தில் உட்காந்து மீட்டிங் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், கண்டிப்பாக சிரிச்சிருவீங்க. ஆண்டவர் எளிய முறையில் நம்மளோட பேசுகிறார், நம்ம உணர்வுகளோட பேசுவார், நம்மளோட பேசுவார். நம்ம உணரணும் அதை. ஆண்டவர் பேசுகிறாருன்னா ஆண்டவர் தான் பேசுனார்னு சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் உனக்கு. ப்ரைஸ் தி லார்ட். பாவிகளோட பேச மாட்டார், பேசுவார். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய இதை இசையாக இறைவாக்கினரை போல் ஆண்டவர்கிட்ட நம்ம இறங்கி பேச கற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ அழுகையை கொடுத்துட்டே இருந்தீன்னா அழுகை தான் உனக்கு அடுத்தது. துன்பம் வந்துருச்சு, துயரம் வந்துருச்சு, எஸ் மீண்டும் எழும்பு, அவ்வளோதான். கெட் அப் எகெயின், திஸ் இஸ் த டைம், திஸ் இஸ் த டைம், கெட் அப் எகெயின். திரும்பி ஆண்டவருக்குள்ளே வா, புதிய ஒரு சகாப்தத்துக்கு தயாராகு. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைக்கிறாரு பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, அந்த எதிர்நோக்கினுடைய நிச்சயத்தை பற்றி பேசுகிறோம். ரோமையர் 5:3 பார்க்குறோம் பாருங்க. துன்பத்தால் மன உறுதி உண்டாகுமா? துன்பம் என்ன துன்பம், துன்பங்கிறிய துன்பத்தால் உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? மன உறுதி. அது யாருக்கு கிடைக்கும்? கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். துன்பத்தை நினச்சி அழுது 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 போய் கயிறை கட்டிக்கிறது, அங்கே போய் உடுக்கை அடிக்கிறது, அங்கே போய் மந்திரம் போடுறது, இங்கே வந்து மண்ணாக போகிறது, கடைசியாக அதுதான் நடக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம பேசலைங்க. என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரோடு தான் இருப்பேன். அதான் அபாக்கு நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், இல்லைங்களா, எது இல்லாமல் போனாலும் நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்படி நினைக்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நடக்கும். துன்பத்தால் மன உறுதி உண்டாகும், மன உறுதியால் தகைமை. தகைமைனா என்ன? கேரக்டர். உங்கள் கேரக்டர் ஃபார்ம் ஆகிடுங்க. கேரக்டர் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா என்ன? தகைமையால் எதிர்நோக்கு விளையும். இந்த கேரக்டர் தான் நமக்கு எதிர்நோக்கு கொடுக்கும். அப்போ எதிர்நோக்கு சரியாக இல்லை அப்படின்னா கேரக்டர் ஃபால்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். கேரக்டர் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட மன உறுதி இல்லைன்னு அர்த்தம். அதுதான் பாருங்க, எவ்ரி திங் இஸ் இன்டர் ரிலேட்டட். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. இந்த ஃபார்மேஷனில் வந்த எதிர்நோக்கு, சும்மா திடீர்னு நம்ம வந்து எனக்கு லாட்டரி சீட்டு விழுவோம்னு நினைக்கிறது, அந்த எதிர்நோக்கை பற்றி நம்ம பேசலை. கடவுளை குறித்த எதிர்நோக்கு, எனக்கு துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, ஆண்டவர் என்னை விட்டு போக மாட்டார், இந்த துன்பம், ஆமாம், இந்த உலகத்தில் நான் மனுஷனாக பிறந்துட்டேன், இதை சந்திக்கணும், இது இப்படியாக இருக்குதா, இதை நான் எதிர்கொள்வேன், என் வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குதா, அதை சந்திக்கிற பலத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், இதுதான் எதிர்நோக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி ஒரு மகனை திருமணம் செய்து கொள்கிறாங்க. அந்த சகோதரன் வந்து குடியில் பிஹெச்டி பண்ணவர். அது தெரிஞ்ச அது தெரியாமல் கல்யாணம் பண்ணி அந்த குடும்பம் சின்ன பெண்ணமாகி பாருங்கள். அந்த சகோதரிக்கு அறிவுரை சொல்லப்பட்டது, ஏதோ உன்னுடைய கணவனை விட்டு ஓடி வந்துட்டு உனக்கு வேறு ஒரு கணவரை பிடித்து தருகிறோம், உனக்கு நல்ல கணவராய் தருகிறோம். அந்த சகோதரி ஒரு நாளும் பின்வாங்கலை அந்த கொடுத்த வாக்குறுதியிலிருந்து. உலகம் சொல்லியிருக்கலாம், அறிவு கட்ட சொல்லியிருப்பாங்க, இவளுக்கு ஒன்றும் புத்தியாக பிழைக்க தெரியல, இவனோட போய் மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறா, அடி விழுந்தது, உதை விழுந்தது, எல்லாம் நடந்திருந்தது. கடைசியில் இன்று அந்த குடும்பம் பிள்ளைகளால் குடும்பமாய் நின்று கொண்டிருக்கிறதற்கு காரணம் அந்த ஒரு சகோதரினுடைய மன உறுதி. அது எப்படி விளைந்தது? துன்பத்தால் விளைந்தது. அந்த துன்பத்தால் விளைந்த மன உறுதியினுடைய அந்த நிகழ்வு விளைவினால் எளிபு கிடைத்தது கேரக்டர் ஃபார்மிங். அந்த சகோதரிக்கு கிடைத்தது கடவுளுடைய பிள்ளைகளாக நிற்கக்கூடிய அந்த கேரக்டர். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏமாற்றம் தராத எதிர்நோக்கு. அதனால தான் சொல்லுகிறோம், நாம் பெற்றுள்ள தூய் ஆவியின் வழியாய் கடவுள் நமக்குள்ள அன்பை கொடுத்திருந்தாருன்னா இந்த அன்பு இதெல்லாம் செய்யும். அப்போ நம்மக்கிட்ட அந்த தூய் ஆவி கொடுத்த அன்பு இருக்குதா பார்க்கணும். பணம் கொடுக்குற அன்பு இல்லை, மனுஷங்க அதிகாரத்தால் வர அன்பு இல்லை, கடவுள் தூயாவியால் கொடுக்குற அன்பு. ரோமையர் 15:4 சொல்கிறோம். அடிக்கடி நாங்கள் சொல்கிற பைபிள் வாசிங்க, பைபிள் வாசிங்கன்னு சொல்கிறோமே, எதுக்கு இந்த பைபிள் வாசிக்க சொல்கிறோம்? ரோமையர் 15:4 சொல்லுது, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டது, மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. ப்ரைஸ் தி லார்ட். இந்த எதிர்நோக்கு வரணும்னா என்ன ஃபாதர் செய்யணும்? பைபிள் படிக்கணும், பைபிள் படித்தா தான் நமக்கு எழுதில எப்படி காரியங்களை சந்திப்பது என்பதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு. பாருங்க, மறைநூல் தரும் மன உறுதியினாலும், மறைநூல் தான் மன உறுதியை கொடுக்குது, ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. அதனால தான் ஆண்டவர் வருவாரா வரமாட்டாரா, இந்த நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து நீ உன்னை காப்பாற்றி கொள்ளணும்னா நீ பைபிள் படிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும், அந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் கடந்து போகணும். எடுங்க பைபிளை, வாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு நல்லது, எவ்வளவு அது சுவைமிக்கது, எவ்வளவு ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார் என்பதை இதன் வழியாய் நீ அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த ரோமையர் 8:24 நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது, எனினும் எதிர்நோக்கும் அளவில் தான் அது கிடைத்துள்ளது. பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து வருவேன்னு சொல்லிட்டார், எவ்ரி திங் இஸ் ஃபைன், மீட்பு கிடைத்து விட்டது, ஆண்டவர் நமக்காக பாடுபட்டுட்டு போயிட்டார், ஆனால் மீட்பு இன்னும் நம்ம கைக்கு கிடைக்கல. அந்த மீட்பை நோக்கி நம்ம கடந்து போகிறோம். அந்த மீட்புங்கிறது எப்போ நடக்க போகுது தெரியுங்களா? ஆண்டவர் வானங்களின் நடுவே அவர் மகிமையான ராஜனாக வரப்போகிற அந்த நாளில் அனைவருக்கும் இந்த மனுக்குலத்திற்கு கிடைக்க போகிற மீட்பு அதுதான் இரண்டாவது வருகை. அதுக்குத்தான் இந்த அட்வெண்ட். இப்போ கொண்டாட போகிறோமே கிறிஸ்மஸ்ஸு, அதுக்காக இந்த அட்வெண்ட் இல்லை. உண்மையான அர்த்தம் என்னன்னா, வரப்போகிற அந்த ராஜாதி ராஜனை எதிர்கொள்ள நாம் தயாராயிருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த திருவருகை காலம். அது எதற்காக? மீட்பு எதிர்நோக்கும் அளவில் தான் அது கிடைத்துள்ளது, கைக்கு கிடைக்கல. அதனால ஏமாந்துடாத, இப்போ எனக்கு ஆண்டவர் இந்த நல்ல சௌரியத்தை கொடுத்தாரு, இதுதான் என் மீட்பு, இல்லை. இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் அந்த மீட்பை நீயும் உரிமையாக்கி கொள்ளணும். உனக்கு அடுத்திருப்பவர்களுக்கும் அதை உரிமையாக்கி கொடுக்க நீங்கள் களம் இறங்கணும். ஆண்டவர் இறங்கி வர நேரம் நெருங்கி வந்து விட்டது. பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இந்த திருவருகை காலத்தை சந்திக்க போகிறீங்க, எதிர்நோக்க போகிறீங்க, எது எதிர்கொள்ள போகிறீங்க? ஆண்டவருடைய கரத்திலே உங்களை விட்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லோருக்கும் ஆசிரை மட்டுமல்ல, அதை கடந்து செல்ல ஞானத்தையும் பலத்தையும் தருவார், அதை உங்களுக்கும் அருள்வார். ஆமென்.
அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.